أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
ياسين والقرآن الحكيم. إنك لمن المرسلين على صراط مستقيم. تنزيل العزيز الرحيم. لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون. لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون. إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون. وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவனின் பெருங்கருணையினால நாம் இங்கு வாரந்தோறும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பல செய்திகளை அறிந்து வருகிறோம். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்து அந்த படைப்பினங்கள் அனைத்துமே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் வழிபட்டு வணங்கி கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மனித சமுதாயத்தை ஆதம் ஹவ்வா என்கின்ற நம்முடைய ஆதிபிதா அவர்களிலிருந்து ஹவ்வா என்கின்ற தாய் ஆகியோரை படைத்து அவர்களிலிருந்து நம்மை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றான். மனித வாழ்விற்கு மிக முக்கிய அம்சமாக இருப்பது, நாம் பிறந்து சிறு பிராயத்தில் வளர்ந்து வாலிபமாகி வயோதிகம் அடைந்து மரணம் ஆகின்ற வரை இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற அனைத்து செயல்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நன்மையாக இருந்தால் அதற்கு கூலியை வழங்குகின்றான். நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விற்கு முரணாக இருந்தால் மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தண்டனையை வழங்குகின்றான். நஊது பில்லாஹி மின்ஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் ஒவ்வொருவர்களுடைய பெற்றோர்களும் அவரவர்களுடைய தாய் தந்தையர் வழியாக நாம் எல்லாம் பிறந்திருக்கின்றோம். நாம் பிறந்து வளர்கின்ற அனைத்து அம்சங்களிலேயும் முக்கிய பங்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தாய் தந்தையர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். பொதுவாக திருமணம் செய்து அதன் வாயிலாக கிடைக்கின்ற பிச்சல பாக்கியம், குழந்தை பாக்கியம், அது மிகப்பெரிய ஒரு நேமத். அந்த நேமத், அந்த அருள் பாக்கியத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகிறான். பொதுவாக இது மிகப்பெரிய ஒரு நேமத் என்பதற்கு திருமறையில் குர்ஆனில் பல இடங்களிலே கூறுகின்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. பொருட்செல்வமும் குழந்தை செல்வமும் உலகத்தினுடைய அலங்கார பொருட்களாக இருக்கிறது. அந்த பொருட்செல்வமும் குழந்தை செல்வமும் ஆகிய இரண்டுமே அலங்காரமாக இருக்கின்ற அதே நேரத்தில் நமக்கு சோதனையாகவும் இருக்கிறது என்பதனை அவன் சுட்டிக்காட்டுகின்றான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய குழந்தைகள் சோதனைக்காக இருக்கிறது, அவைகள் அனைத்துமே சோதனை என்று கூறுகின்றான். ஓரிடத்தில் உங்களுக்கு அலங்காரம் மிகப்பெரிய ஒரு நேமத், உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது, உங்களுடைய உள்ளத்தை குளுமைப்படுத்துவது, அதே இரண்டு பொருட்களும் செல்வமும் குழந்தையும் உங்களுக்கு சோதனையாகவும் இருக்கிறது என்ற முரண்பட்ட கருத்தை அல்லாஹ் கூறுகிறான் என்றால், எந்த அடிப்படையில் அவை இரண்டும் ஃபித்னாவாக நமக்கு சோதனையாக கவலை தரக்கூடியதாக மாறுகிறது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். எந்த ஒரு குழந்தையும் உலகிலே பிறக்கிற போது நல்ல குழந்தைகளாகத்தான் இருக்கிறது என தமிழ் பாட்டுகளில் கூட பாடுவார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த உலகத்திலே பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளும் யூலதுல் மௌலூது அலல் ஃபித்ரா, பிறக்கின்ற குழந்தைகள் அனைத்துமே இயல்பிலேயே இயற்கையிலேயே இஸ்லாத்தில் பிறக்கிறது. அந்த மக்களை அவர்கள் மஜூசிகளாக, நஸ்ரானிகளாக, யஹூதிகளாக பெற்றோர்கள்தான் வளர்க்கிறார்கள் என அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுகின்றார். இது மத ரீதியாக மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக ஆக வேண்டும் என்றாலும் கூட அதற்கும் பெற்றோர்கள் தான் காரணமாக வேண்டும். எவ்வாறு கெட்டு போவதற்கு மட்டும் அவர்களுடைய நண்பர்களை கூறுகிறோம், அவருடைய சேர்மானம் சரியில்லை அதனால கெட்டு போயிட்டான், பெற்றோர்கள் அதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வாங்க. நான் அவனை வந்து என்ன செய்யல, கெட்டு போற நான் வளர்ப்பனா என்றுதான் கேட்பார்கள். ஆனால் வளர்க்கின்ற அந்த வளர்ப்பு இஸ்லாமிய அடிப்படையிலே இருந்தால் கண்டிப்பாக வளர்ப்புக்குரிய கூலியையும் அல்லாஹ் வழங்குகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒருவருக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருந்து அதனை ஒழுக்க ரீதியாக வளர்த்து அந்த பெண்களுக்கு திருமணம் செய்து முடித்தால் அல்லாஹ் மறுமையிலே அவர்களுக்கு சுவர்க்கத்தை தருகிறார். எத்தனையோ அமல்கள் இருக்கிறது. தொழுதால் சொர்க்கம், நோன்பு வைத்தால் சொர்க்கம், குழந்தையை நம்முடைய குழந்தையே நம்முடைய சுயநலத்திற்காக வேண்டி நாம் எதிர்காலத்தில் முதுமையில நமக்கு கஞ்சி ஊத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வளர்க்கின்ற அந்த குழந்தையை வளர்க்கின்ற அந்த தர்பியத்திற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு நல்குவது மறுமையிலே சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். இது போன்ற ஒரு சத்திய பாதையை உலக வாழ்விலே மனிதர்கள் நேரான பாதையிலே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறையை இஸ்லாத்தை தவிர வேறு எதுவுமே தராது. எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வாழும் போதும் நம்முடைய குழந்தைகளை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதனை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வர வேண்டும். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், உமரே, மக்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் பெற்றோர்களுக்கு இருக்கிறதா? நாம் கேட்போமே, இந்த காலத்தில் எதை எடுத்தாலும் உரிமையை கோரி போராட்டங்கள் இருக்குது. எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, அல்லது இயக்கங்களாக இருந்தாலும் சரி, உள்கட்சி தேர்தல் அதுலேயும் உரிமையை கேட்கிறாங்க. இப்படி எந்த விஷயத்திலையும் உரிமையை கேட்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம், கணவன் மனைவிக்கு மத்தியில் உரிமைக்காக வேண்டி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, அதையும் நாம் பார்க்கிறோம். இதே நேரத்தில் நம்முடைய மக்களை நாம் வளர்ப்பதற்கு அந்த மக்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நாம் கொடுத்தாதான் அது சாப்பிடும். ஒரு தாய் அவள் மனம் இறங்கி பால் ஊட்டினால்தான் அந்த குழந்தைக்கு உணவு கிடைக்கிறது. சிறு பிராயத்தில் வளரும் பருவத்தில் அந்த தாய் ஊட்டுகிறாள், அந்த குழந்தைக்கு உரிமை கேட்க முடியுமா? உரிமை இருக்கிறதா என்று நம் கற்பனையில் கூட கொண்டு வர முடியாது. அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒருவர் கேட்கிறார், குழந்தைகளுக்கு உரிமை இருக்கிறதா? ஆம், உரிமை இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சில விஷயங்களை சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு ஆண்களிடத்தில் கேட்கும்போது ஒரு தந்தைக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த தாயை சீரான தாயாக நீ ஆக்கு, அதாவது உன்னுடைய மனைவிய நல்ல மனைவியாக நீ ஆக்கு. நல்ல மனைவி ஆக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த பெண் நமக்கு கட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, நாம் இஸ்லாத்தில் இருந்தால் அந்த மனைவியும் இஸ்லாத்தில் இருப்பாள், நாம் தொழுதால் அவளும் தொழுவாள். நாம் இஸ்லாத்தில் இருக்கிற போது நம்முடைய குழந்தையை அந்த மனைவி இஸ்லாத்தின் அடிப்படையிலே வளர்ப்பாள். எனவே மனைவியை நல்ல மார்க்க ரீதியான மனைவியாக நீங்கள் தேர்ந்தெடுங்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கின்ற அந்த தருணத்தில் நாலு விஷயத்திற்காக நீங்கள் திருமணம் செய்யலாம் என்றார்கள். பணத்திற்காக, அழகுக்காக, குலத்திற்காக, நான்காவது விஷயம் தீனுக்காக. அடுத்து தீனுக்காக என்று சொல்லிவிட்டு நீ வெற்றி பெறுவதாக இருந்தால் பணத்தின் வாயிலாக திருமணம் செய்து வெற்றி பெற முடியாது. பணக்காரியை திருமணம் செய்தா நம்ம அடிமையை கட்டி கை கட்டி நிற்க வேண்டியதுதான். இங்க தயவு செய்து பெண்கள் எதுவுமே கோபப்பட கூடாது. நீங்க நல்லவங்களா இருப்பீங்க. மார்க்கம் தெரிந்தால், பணம் இருந்தால் என்ன இருக்குது? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையிலே இருந்தார்கள். அப்ப ஏதாவது தப்பு தண்டா நடந்ததா? இல்ல. அப்போ பணம் இருக்கின்ற காரணத்தினால் அல்ல, பணமும் அங்கே இஸ்லாமும் இருக்க வேண்டும். அழகு, அழகே இல்லாத பெண்ணை தான் திருமணம் செய்யணும்னு சொன்னாங்களா? அழகோடு அங்கே இஸ்லாம் இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக இஸ்லாம் இருக்க வேண்டும் அந்த மூன்றிலேயும். ஆனால் நான்காவது இஸ்லாம் தீனாகவே இருக்க வேண்டும் என நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அதன் மூலமாக நீ வெற்றியை பெற்றுக்கொள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள், உன்னுடைய மனைவி இஸ்லாமிய அடிப்படையிலே அவள் இருக்க வேண்டும். அவள் இருந்தால் அந்த குழந்தைக்குரிய உரிமையாக இருக்கிறது. இரண்டாவது உரிமையாக அந்த குழந்தைக்கு அழகிய திருப்பெயரை ஊட்டு. அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பெயர்களிலேயே சிறந்த பெயர் அல்லாஹ்வோடு சேர்த்து பெயரை, அல்லாஹ்வுடைய பெயரோடு அப்தை சேர்ப்பது என்று கூறினார்கள். ஆனா இப்ப நம்ம வைக்கக்கூடிய பெயர் எப்படி இருக்குது? கொஞ்சம் நம்ம விலகி போனோம் அப்படின்னு சொன்னா, சப்ஜெக்ட் விட்டு விலகி போறோம் அப்படின்னு சொன்னா இது நீண்டு கொண்டே போகும். பேர் வைக்கிறதா லேட்டஸ்டா பேரா இருக்கணும், ஃபேமஸா இருக்கணும், வாயில நுழையாத பேரா இருக்கணும், யாருக்குமே தெரியாத பேரா இருக்கணும். இந்த மாதிரி பேர்களை தான் வச்சு ஆலம் சார் இதுக்கு அர்த்தம் என்னன்னு வந்து கேட்பாங்க. வார்த்தையே வந்து அரபியாங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கும். அதுல என்ன செய்வாங்கன்னா, அந்த பேரை வந்து ஜிபிரின்னு இருந்தா ரிபிஜின்னு வைக்கலாமா, அது அப்படி உள்டா. இது வந்து இந்தியா இலங்கைன்னு நம்ம குறிப்பிட்ட ஒரு நாடை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லோருக்கும் தெரிந்த விஷயமா இருக்கிறது. ஆனால் பெயரை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அழகிய பெயர்களை நீங்கள் சூட்டுங்கள். அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அந்த மனிதருக்கு நீங்கள் அழகிய பெயரை ஊட்டுங்கள். மூன்றாவதாக குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்க என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. உடனே அந்த பக்கத்தில் இருந்த மகன் அவர் உடனே அடிச்சிட்டார். என்ன சொன்னாரு, உமரே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹலீஃபா பத்தி சொல்றாங்க, என்னுடைய தாய் இஸ்லாத்தின் அடிப்படையில் என்ன வளர்க்கல, எனக்கு வந்து அழகான பெயரை வைக்கல, எனக்கு குர்ஆனை கற்றுத்தரல என்று அந்த மகன் சொன்ன உடனே தந்தையை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அவன், அதாவது அந்த மகன், உன்னை மறுமை உன்னை முதுமையிலே உனக்கு உபத்திரம் தருவதற்கு முன்பு அவனை நீ உபத்திரம் செய்துவிட்டாய், நோவினை செய்துவிட்டாய். இப்படி நீ வளர்த்தால் உன்னுடைய முதுமையில அவன் உனக்கு மாறாக கேடாகத்தான் வளர்வான் என உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதை நான் பார்க்கிறோம். எனவே சிறு பிராயத்தில் நாம் குழந்தைகளை வளர்க்கிற போது இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கின்ற ஒரு காரணத்தினால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கிறது இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைய குர்ஆன் மனனம் செய்த குழந்தையாக நீங்கள் ஆக்கினால் மறுமையிலே உங்களுக்கு ஒரு கிரீடம் அனுபவிக்கப்படும். சுபஹானல்லாஹ், பாருங்க, நாம் முழுமையாக நம்முடைய மக்களை குர்ஆன் ஹிஃபுக்கு போடுறது ரொம்ப ரேரா இருக்குது. முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு மத்தியில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுங்க. இந்த ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கிறது என்கின்ற அந்த ஒரு ஆசை இருந்தா எல்லா மக்களும் ஹிஃபுல் மத்ரஸால போட்டிருப்போம். அவ்வளவு வேண்டாம், கோடை விடுமுறை இருக்கிறது, அங்கு எங்கெல்லாம் குதூகலமாக நான் போகலாம் அப்படிங்கிற திட்டம் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். பள்ளிக்கூட லீவ்ல எங்கேருந்து போறோம், போன உடனே எங்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்யலாம் என்கின்ற திட்டம் தான் போடுறோமே தவிர, அந்த கோடை வகுப்புகள் நடத்துகின்றார்கள், அதில் சேர்த்தாவது நம்முடைய மக்களை மார்க்க ரீதியாக வளர்க்கலாமே என்கின்ற எண்ணத்தை நாம் வளர்க்க வேண்டும். அவ்வாறு வளர்த்தால்தான் அந்த குழந்தை உங்களுக்கு மறுமையிலேயும் வெற்றியை தரக்கூடிய குழந்தையாகவும் இந்த உலக வாழ்க்கையிலேயே உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய மக்களாக மாறுமே, சோதனையாக அது மாறாது என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பிரார்த்தனை படுகின்ற போது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, நம்முடைய மனைவிமார்கள் இடத்திலிருந்து இறைவா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவாய், தர வேண்டும். அவ்வாறு தருகின்ற போது அந்த குழந்தைகள் முத்தகீன்களுக்கு இமாமாக மாற வேண்டும். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, இறையச்சம் உடையவர்களுக்கு அவர்கள் இமாமாக ஆக வேண்டும் என அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பிரார்த்தனை கேட்பதற்கு நமக்கு கட்டளையிடுகின்றான். அந்த அடிப்படையில் நாம் குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும். இப்போ நம்முடைய காலத்தில் குழந்தையை பெற்று எடுக்கக்கூடிய வேதனையை விட வளர்க்கிற போது கஷ்டங்கள் அதிகமாக இருக்குதுங்க. ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்தார், அவரே சொல்றா, நான் வந்து பெற்றெடுக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதையெல்லாம் மிஞ்சி இப்போ என்ன செய்யறான், நம்முடைய பேச்சை மீறி நடக்கிறான், நம்முடைய சொல் கேட்கறது இல்லை, தான் தோண்டி நடக்கிறான் என்கின்ற இந்த ஓலம்தான் தாய்மாரிடத்திலிருந்து அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் நம்மிடத்தில் தர்பியத்து மிக மிக குறைவாகவே இருக்கிறது. அந்த தர்பியத்திற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய செயல்பாடு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய அடிப்படையில் நாம் அந்த மக்களை வளர்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். அவர்கள் வருகின்ற போது ரோடுகளில் இருக்கின்ற அந்த குழந்தைகள் எல்லாம் அப்படியே அஞ்சு ஓடும், பயந்து போயிடும். சில ஊர்களில் அப்படி இருக்குதுங்க, அப்பா அம்மார்கள் வந்துட்டா சின்ன பிள்ளை விளையாடிட்டு இருப்பானோ, தே வர்ற அந்த அப்பா உடனே ஓடு அப்படின்னு அவன் முடுக்குள்ள ஓடிடுவான். நான் பார்க்கிறோம் இத மாதிரி உமர் ரலா தாலானு அவர்கள் ரோட்ல வந்து விட்டாலே மக்கள்லாம் ஓடும், எல்லா பிள்ளைகளும் ஓடிட்டாங்க, ஒரே ஒரு பையன் மட்டும் நின்று கொண்டே இருக்கிறான். இவருக்கு ஆச்சரியமா இருக்குது அமீருல் மோமின்களுக்கு. உமர் ரலா தாலான் அந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா எல்லாரும் பயந்து போறாங்களே, நீ மட்டும் இப்படி நிக்கிறியே, என்ன காரணம்? அந்த பையன் சொல்றான், நான் ஏன் ஓடணும், நான் என்ன தப்பு செய்த, நான் எந்த ஒரு தப்பும் செய்யல, நான் ஏன் ஓடணும்? அப்படியே உங்களுக்கு போகிற வழியில நெருக்கடியா இருந்தா ஓரமா கட்டலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் என்ன செஞ்சுக்கலாம், ஓரமா நான் நிக்கலாம். அந்த அளவுக்கும் இந்த பாதைகள் நான் வந்து நெருக்கமான பாதையிலேயே விசாலமான பாதை இருக்கு, நீங்க அந்த பக்கமா போங்க, நான் அந்த பக்கம் நின்றுகிட்டு இருக்கேன், எனக்கு என்ன ஆயிடுச்சு என்று அந்த சிறுவர் கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அவரிடத்துல தீன் இருக்குதுன்னு அர்த்தம், திமிரல்ல. மற்ற பிள்ளைகள் பயந்து ஓடுகிறது, அவரிடத்தில் ஏதோ தவறு இருக்கிறது என்பதனை உமர் ரலா தாலானு அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். சஹாபா பெருமக்கள் தங்களுடைய குழந்தைகளை மக்களை எவ்வாறு வளர்க்கின்றார்கள் என்றால், மார்க்க ரீதியாக தர்பியத்தோடு வளர்ப்பதை பார்க்கிறோம். அந்த குழந்தைகள் தான் வாலிபர்களாக மாறுகின்றார்கள். வாலிபம், வாலிபம் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. வாலிபம் ஒரு சமூகத்தில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வாலிபம், வாலிப பருவம் இருக்குது பாருங்க, அந்த வாலிப பருவத்தில் அவன் எதெல்லாம் நினைக்கிறானோ அது அனைத்தையும் செய்து முடிச்சிருவான், அதுதான் வாலிபம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அந்த வாலிப பருவத்தை சில முதியோர்கள் வயதானவர்கள் பழைய நினைவுகளை நாம் எண்ணி பார்க்கிறோம் என்று சொல்வார்களே, பழைய நினைவுகளை எண்ணி பார்க்கிறது இல்லை, அந்த வாலிபம் போயிடுச்சே எப்பண்டா அது திரும்பும் என்ற நினைப்புலதான் அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம பழைய நினைவுகளை நினைச்சு பார்ப்போம் அப்படிம்பாங்க. இதை கூட ஒரு கவிதன் சொல்கின்றான், லைத ஷபாப யஊது யௌமா, எனக்கு வாலிபம் திரும்ப மீண்டும் வர வேண்டுமே. அப்ப வாலிபம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கூறுகிற போதும், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கூறுகிற போதும், வேதத்தை கொடுக்கின்ற அந்த நேரத்தில் வாலிப பருவத்தில் கொடுத்தோம் என்று கூறுகின்றான். உலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா ஆதைனாஹு ஹுக்மம் வ இல்மா, இருவருக்கும் இதே வார்த்தையை தான் கூறுறான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. நபி மூசாவுக்கும் நபி யூசுஃபுக்கும் சொல்கின்ற போது, பலக அசுத்தஹு, அந்த வாலிப பருவத்தை அடைந்த போது நாம் அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்தோம் என்று ஒரு இடத்திலேயும், அவர்களுக்கு வேதத்தை அருளினோம் என்று இன்னொரு இடத்திலேயும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வாலிப பருவத்தை உன்னதமானதாக உயர்ந்ததாக மார்க்க ரீதியாக கூறுகிறான். அந்த வாலிப பருவம் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிற போது என்ன நிலையில் இருக்குது, இளைஞர்களை தயாராகுங்கள் நடனக்கு, இதற்கு தயாராகுங்கள் அப்படிங்கிறான், பாட்டுக்கு பாட்டு தயாராகுங்க அப்படிங்கிறான், என்னென்ன கேடுகள் இருக்கிறதோ அவைகளுக்கு தயாராகுங்கள் அப்படின்னு தான் டிவியில விளம்பரங்கள்லாம் வருதுங்க. இந்த இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, மயில் காண மயில் கூத்தாட என்கின்ற அந்த பாட்டுக்கு அடிப்படையில் இவன் வாங்கோலியா இருந்துகிட்டு அதுக்கு நம்ம இப்படிலாம் சேரலாம் அப்படின்னு சொல்லி சீரழியக்கூடிய இளைஞர்களும் இளைஞிகளையும் நாம் பார்க்கிறோம். நாம் அந்த அளவுக்கு அங்க போனா அது ஆகிரலாம், இதை போனா இப்படி ஆகிரலாம், அவன் ஆகிருக்கான் இவன் ஆகிருக்கிறான் என்று சீரழிவுனுடைய சீர்கட்ட அந்த நிலைக்கு இந்த இளைஞர்களும் இளைஞிகளும் போவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் இளைஞர்கள் என்ற அந்த பட்டம், வாலிப அந்த சூழ்நிலை, அந்த பருவம் இருக்கிறதே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதனை புகழத்தக்க ஒரு நிலையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்கின்றார்கள், ஏழு பிரிவினர்களுக்கு மறுமையிலே நிழலே இல்லாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹுடைய நிழல், அரசுனுடைய நிழல் கிடைக்கின்ற அந்த ஏழு பேரில் ஒருவர் யார், شاب نشأ في الإسلام، رجل نشأ في عبادة الله، الله نوديه بنكتله வளர்ந்த அந்த ஒரு வாலிபன். என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு பேரிலே ஒருவராக எண்ணுகின்றார்கள். அந்த வாலிபம் மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறது என்பதை என்ன பார்க்கிறோம். ஏகத்துவ புரட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது ஷிர்க் என்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடிய பாவத்தை ஒழிப்பதாக இருந்தாலும் சரி, இந்த வாலிப பருவத்தினால்தான் முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அரசியலாக இருக்கட்டும் அல்லது இன்ன பிற கூட்டணி கூட்டமைப்புகளாக இருக்கட்டும், அவர்கள் தேர்ந்தெடுப்பது இளைஞர் பட்டாளத்தை தான். ஒவ்வொரு அமைப்புகளையும் வச்சிருப்பாங்க, யுவதி சங்கம், இளைஞர்கள் அமைப்பு, இளைஞர் அணி, மாணவர் அணி, அரசு, எல்லா துறையிலையும் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இயக்கங்களோ அந்த அரசியல் வாழ்க்கையோ இவைகளெல்லாம் வளர வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை? முதுமை அல்ல, வாலிபம் தான் தேவை. எனவேதான் வாலிபத்தை தேடுகின்றார்கள், வாலிபர்களுக்கு குறிவைக்கின்றார்கள். அந்த வாலிப பருவத்தை இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே ஆக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகின்ற ஒரு வழியாக இருக்கிறது. உஹுதுத் என்கின்ற மிகப்பெரிய ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். உஹுதுத், கிடங்கு. அந்த சம்பவத்தினுடைய விரிவை மிக சுருக்கமாக நான் கூறுவதாக இருந்தால், ஓர் மன்னரிடத்தில் சூனியம் செய்யக்கூடியவர் இருக்கின்றார். அவருக்கு வயோதிகம் ஆகிறது. வயோதிகம் ஆகின்ற போது அவர் மன்னரிடத்தில் சொல்கின்றார், நானும் சிறிது காலம் தான் இருக்கப் போகின்றேன், நான் மரணித்து விடுவேன், அதற்கு பிறகு உன்னுடைய அவையிலே சூனியம் செய்வதற்கு ஒருவர் தேவைப்படுகிறது, எனவே ஒரு சிறுவரை அனுப்புங்கள், நான் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என சொல்கின்றார் அந்த சூனியக்காரர். அதற்கு ஒரு சிறுவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு ஏகத்துவம் உள்ளத்திலே புகுகின்றது. அந்த மன்னர் அவைக்கு செல்கின்ற போதெல்லாம் அங்கே ஒரு ராஹிப் என்கின்ற கிறிஸ்துவ பாதிரியாரை சந்தித்து விட்டு செல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புரூஜ் என்கின்ற அத்தியாயத்தினுடைய தஃப்சீராக இருக்கிறது சூரத்துல் புரூஜ். உஸ்ஸமாயி ராத்தில் புரூஜ் என்ற சூரா இருக்குது அல்லவா, அதனுடைய தஃப்சீரில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த விவரம் இருக்கும். அவ்வாறு செல்கின்ற போது பாதிரியார்கிட்டையும் கற்கிறார் இஸ்லாத்தை. அங்கே செல்கிறார் சூனியத்தை. பாதிரியார் வந்து சூனியம் கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அல்லாஹ் ஒருவன் தான், எது நடந்தாலும் அல்லாஹ் விட்டா வேறு யாராலும் நடக்காது, தவக்குல் அல்லாஹ் மீது வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஏகத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்றார் அந்த பாதிரியார். அப்படி கற்றுக் கொடுக்கின்ற அந்த நேரம் தாமதமாகின்ற போது அந்த பாதிரியார் சொல்கின்றார், நான் உனக்கு கற்றுத்தருகிற போது தாமதமாகிறது, நீ அவைக்கு செல்வதற்கு நேரமாகுது, அவன் கேட்டானா வீட்டில் வேலையா இருந்ததுன்னு சொல்லிரு. இவ்வாறு இஸ்லாத்திற்காக வேண்டி அந்த கொடுமைக்காரிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி ஒரு சிறிய ஒரு பொய்யை சொல்கின்றார். இவ்வாறு கற்று இறுதியிலே ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அவர் செல்கின்ற பாதையிலே ஒரு கொடூரமான மிருகம் மக்களை வழிநடத்த செல்ல முடியாமல், ஒரு பாதையிலிருந்து இன்னொரு பாதைக்கு கடக்க முடியாமல் அது தடுத்து நிற்கிறது. அப்போது இந்த சிறுவர் வருகிறார். ராஹிப் என்கின்ற பாதிரியார் உண்மையாளராக இருந்தால், நான் ஒரு கல்லை எரிகிறேன், அந்த கல் எரிந்தவுடன் அது இறந்தோ அல்லது மக்களுக்கு வழிவிட வேண்டும் என்று கல்லை எரிகிறார். அந்த மிருகம் வழிவிடுகிறது, மக்கள் செல்கின்றார்கள். இந்த விஷயத்தை அவர் ராகிபு கிட்ட அந்த பாதிரியார்கிட்ட சொல்கின்றார், நான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு சத்தியம் செய்து இந்த ராகிப் சொல்வது உண்மையாக இருந்தால் விலகிவிட வேண்டும் என்று கூறினேன், அது விலகிவிட்டது என்று சொன்னதுதான் தாமதம். அந்த பாதிரியார் சொன்னார், என்னிடம் கற்றது போதும், நீ முழுமையாக கற்றுவிட்டாய், ஆனால் எந்த ஒரு நேரத்திலேயும் என்னை காட்டி கொடுத்து விடாதே என்று அவர் கூற, அதற்கு பிறகு அங்கே செல்கின்றார், அவைக்கு செல்கின்றார், சென்று அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்ற போது அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அவருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருகின்றான். அந்த அவையிலே கண் தெரியாத ஒரு அமைச்சர் இருக்கின்ற போது இவருடைய அதிசயமான செயல்பாடுகளெல்லாம் கேட்டு யாருக்குத்தான் உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்காது. அந்த அடிப்படையிலே அந்த அவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் கேட்கிறார், நான் உங்களை பற்றி அதிகமாக கேட்டிருக்கிறேன், என்னுடைய பார்வை திரும்ப வேண்டும், நீங்கள் உங்களால் எனக்கு பார்வை தர முடியும் என்று கூறிய போது, ஒருபோதும் என்னால் முடியாது, உங்களையும் என்னையும் படைத்த வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனால் தான் முடியும், எனவே அல்லாஹுவை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அந்த வாலிபர் கூறுகின்றார், ஏகத்துவத்தை அங்கே நிலைநிறுத்துகிறார். அப்படியானால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ரப்பி ஓ ரப்புக்கு அல்லாஹ், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் என்று அந்த அவையிலே மன்னர், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, நான் தான் கடவுள், நான் தான் உயரிய கடவுள் என்று கூறக்கூடிய காலகட்டத்திலே அந்த அவையிலே இருந்து கொண்டு அல்லாஹுவை விசுவாசிக்கின்றார் இவர். அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு கண்ணை தடவ அங்கே பார்வை கிடைக்கின்றது. அடுத்த தினங்களிலே மன்னர் பார்க்கிறார், உனக்கு பார்வை எப்படிப்பா வந்தது, ஆச்சரியமா இருக்குமா இல்லையா? அப்ப அவர் சொல்றார், எனக்கு அல்லாஹ் கொடுத்தான், புதிய பெயரா இருக்கிறதே, யாருப்பா அல்லாஹ், என்னை விட்டால் வேற யார் கடவுள் இருக்கிறார் என்று அவன் கேட்க, அல்லாஹ் தான் கொடுத்தான் என்ற உடனே என்னை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று அவரை துன்புறுத்துகின்றான். அந்த சிறுவரை காட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் அந்த சிறுவரை காட்டி கொடுக்கின்றார். சிறுவரை அழைக்கப்படுகிறது, அந்த வாலிபரை அழைக்கப்படுகின்றது. அவரிடத்தில் கேட்கிற போது அவர் சொல்கின்றார், உன்னையும் என்னையும் படைத்தவன் அல்லாஹ் தான் என்று கூறும்போது, இது இவனை வந்து நாம் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மலைக்கு அனுப்புறான், கடலுக்கு அனுப்புறான், எங்கெல்லாம் அனுப்பின உடனே அவர் கேட்கின்ற ஒரே பிரார்த்தனை, அல்லாஹும்ம இக்ஃபினீஹிம், இறைவா அவர்களுக்கு பாதகமாக நீ ஒருவனே எனக்கு போதுமானவன், வகஃபா பில்லாஹி வக்கீலா, நான் என்னுடைய காரியத்தை சாட்டுவதற்கு அல்லாஹ் ஒருவனே போதும் என்கின்ற அந்த கஃபா என்கின்ற வார்த்தை, கஃபி கஃபிங்கிறோம் இல்லையா, போதும் போதுங்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தையில உள்ளதுதான், அல்லாஹும்ம இக்ஃபினீஹிம், எனக்கு போதுமானது நீதான் என்று கூறுகின்றார் அந்த வாலிபர் கூறுகின்றார். அடுத்து அந்த மலை கிடுகிடு மற்றவர்கள் எல்லாம் அழித்து விட்டு இவரை மட்டும் விடுகிறது. இவர் வருகிறார், கடலிலே செல்கின்ற போது படகு கவிழ்கிறது, இவர் மட்டும் காப்பாற்றப்பட்டு மீண்டும் வருகிறார். இவையெல்லாம் பார்த்த மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, இவரை எப்படிதான் கொல்றது. அப்போ அதற்கும் அவர் ஒரு வழியை கூறுகிறார், நீ என்னை கொல்ல வேண்டும் என்றால் மக்களை எல்லாம் கூட்ட வேண்டும், என்னை மேடையிலே அமர்த்த வேண்டும், அவ்வாறு அமர்த்தி ஒரு அம்பை எவ்வ வேண்டும், அப்படி அம்பை நீ ஏய்கின்ற போது பிஸ்மி ரப்பில் குலாம், இந்த குலாமுடைய ரப்பாகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்கின்ற இந்த வார்த்தையை நீ கூற வேண்டும், அப்படி கூறி நீ ஏய்கின்ற போதுதான் நான் மரணமாகுவேன் என்று அந்த வாலிபர் கூறுகிறார். மன்னருக்கு பார்த்தா எப்படியாவது இவன் தொலைஞ்ச போதும் என்ற நிலையில அந்த மன்னர் சரின்னு ஒப்புக்கொண்டான். சில இடங்களை பாக்குறோம் இல்லையா, இது போனா போதும்னு கிணறு வெட்ட பூதங்கிழமைய கதையா அங்கு மாறுகிறது. அது போன்று மக்கள் எல்லாம் கூட்டுறாங்க, கூட்டி அவரை நிக்க வைக்கப்படுது, பிஸ்மி ரப்பில் குலாம் என்று சொன்ன உடனே அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லோருமே ஆமன்னா பி ரப்பில் குலாம், நாங்கள் இவருடைய இந்த குலாமுடைய ரப்பை அல்லாஹுவை நாங்கள் விசுவாசித்தோம் என்று எல்லோரும் ஈமான் கொண்டார்கள், எல்லோரும் ஏகத்துவத்திற்கு வந்து விட்டார்கள் ஒரு வினாடி இல்ல. அப்ப பார்த்தான் ஒவ்வொருவர்களையா என்ன செய்யறது, கொல்லணும். அதான் அந்த சூரத்தில் புருஜில் வரக்கூடிய செய்தி. யாரெல்லாம் ஈமான் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவர்களையும் மிகப்பெரிய ஒரு கிடங்கு தோண்டி நெருப்பிலே போட்டு கொள்கின்றான். அந்த இடத்துல கொள்கின்ற போது, நெருப்பு குண்டத்திலே போடுகின்ற போது அவன் கேட்கிறான், நீ அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்றியா இல்ல என்ன கொண்டு ஈமான் கொள்ற? என்ன கொண்டு ஈமான் கொண்டா உன காப்பாத்துறேன், அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டா உன போடுறேன். இப்படி எல்லாத்தையும் போட்டான். போடு இருக்கும் போது அந்த சம்பவத்தினுடைய முடிவுரை இப்படிதான் வருது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறாள். கொண்டு வந்து அந்த இடத்துக்கு விழும்போது, நம்ம மோத்தா போயிட்டா பரவாயில்ல, இந்த பிஞ்சு உள்ள என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி தயங்குகிறாள், பின்வாங்குகிறாள். உடனே அந்த குழந்தை பேசுகிறது, யா உம்மா அன்தியல் ஹக், நீ சத்தியத்தின் மீது இருக்கிறாய். பேசக்கூடிய பருவம் இல்லாத பருவ குழந்தை, சிறு குழந்தை, பேசக்கூடிய பருவம் ஏற்படல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அங்கே ஒரு அதிசயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றார். அந்த குழந்தைக்கு குழந்தை பருவத்தில் பேசிய நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை போன்று இந்த ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை ஜுரைஜ் என்கின்ற குழந்தை. ஆக மூன்று குழந்தைகள் சிறு பருவத்திலே பேசியிருக்கின்றது. உடனே அந்த தாய் அந்த நெருப்பு குண்டத்திலே விழுகின்றால் ஈமானோடு எல்லோரும் மரணமாகின்றார்கள். அந்த ஈமானுக்கு முழு காரணம் அந்த வாலிப பருவம் தான். இதே போன்றுதான் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கூறுகின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் கூறுகின்றான். மிகப்பெரிய ஒரு சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் இதெல்லாம் யாருப்பா செய்தது என்று அந்த நம்ரூத் என்கின்ற கொடூர மன்னன் கேட்கிற போது அவர்கள் சொன்னார்கள், ஃபதை யத்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். அங்கே ஒரு வாலிபர் இருக்கின்றார், அவருக்குரிய பெயர், அவரை அழைக்கின்ற பெயர் இப்ராஹிம் என்று கூறினார்கள். அங்கே வாலிபர் தான் ஏகத்துவத்தை அங்கே ஏற்படுத்துகின்றார். சூரத்துல் கஃப் 18வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் நஹ்னு நக்ஸு அலைக நபாஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனு பிரப்பிஹிம். அஸ்ஹாபுல் கஃப் என்கின்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த சம்பவத்தில் இருக்கின்ற மக்கள், சத்தியத்தில் இருக்கின்ற மக்கள், ஏகத்துவத்தில் இருக்கின்ற மக்கள், அவைகள் யார், அவர்கள் யார் என்றால் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபித்யதுன் வாலிபர்கள், இளைஞர்கள், குர்ஆனும் நபி மொழியும் நமக்கு காட்டித்தரக்கூடிய பருவம், இஸ்லாத்திலே முழுமையாக நம்முடைய வளர்க்கின்ற பருவம் இந்த வாலிப பருவம். அந்த பருவ காலத்தில் நம்முடைய மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய கேள்வி சிம்பிளா இருக்கும். ஒரு பையனை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட வரக்கூடிய கேள்வி என்ன இருக்கும், என்ன படிச்ச, என்ன டிகிரி வாங்கியிருக்கிற, அதுல கொஞ்சம் குறையா இருந்தா என்ன வேலை பார்க்கிற, சம்பளம் எவ்வளவு, இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம பார்ப்போம். கல்யாணம் முடிஞ்சிருச்சா, அவங்க குடும்பத்தில் யாருக்காவது பெண்கள் இருக்கும், திருமணம் செய்வதற்காக வேண்டிய அதுக்குண்டான ஒரு வலையை பின்னி விடுவான், எப்போ உங்களுக்கு திருமணம், திருமணம் முடியல அப்படின்னு சொன்னா. இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யறோம், வாலிப பிள்ளைகளோடு நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்கள் சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்திலே வாழ்ந்த அந்த சஹாபாக்கள்ல மிகப்பெரிய கூட்டம் வாலிப கூட்டம் தான். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயம் முழுமையாக குர்ஆன் இறங்காத ஒரு சமுதாயமாக இருந்தது. அந்த வாலிப பருவத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் முழுமையாக குர்ஆன் இறங்கிவிட்டதா, அவர்களுடைய இறுதி கட்டத்தில் தான் முழுமையாக ஆகிறது. அப்போ முழுமையாக இறங்காத சமுதாயத்திலேயே, குர்ஆன் முழுமையாக கிடைக்காத அந்த காலத்திலேயே வாலிபர்களை இஸ்லாத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தை எடுக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம், நாம் வாழ்கின்ற காலம் குர்ஆன் முழுமையாக அருளப்பட்டிருக்கிறது, நம்முடைய கரத்திலே குர்ஆன் முழுமையாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் விடை கெடுப்பதற்கு இந்த குர்ஆன் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் தான் ஏதோ சந்தேகத்தை போல எத்தனையோ சந்தேகங்களை உருவாக்கி 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 நமக்கு மத்தியில் பிளவுகள் ஏற்பட்டு அந்த வாலிபர்கள் ஒரே சமுதாயமாக மாறுவதற்கு பதிலாக ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு இயக்கங்களும் எங்களிடத்தில் இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது. கூட்டம் சொன்னா கிழடுகளை சொல்றது இல்லைங்க, வயசான ஆட்களை சொல்றது இல்ல, கூட்டம் அப்படின்னு சொன்னா இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த அடிப்படையில் யாரதான் சொல்றாங்க எங்களுடைய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னும் ஆட்கள் தங்களுடைய கட்சிகளில் ஆட்களை சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா யார சேர்க்கிறாங்க? இந்த வாலிபர்களை தான் சேர்க்கிறாங்க. அப்ப அழிவுக்கும் சீரழிவுக்கும் நாசத்திற்கும் இந்த உலகத்தினுடைய அற்ப ஆசைகளுக்கும் நாம் நம்முடைய வாலிப பிள்ளைகளை இளைஞர்களை அங்கே இணைக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான இஸ்லாத்தின் அடிப்படையிலே வணக்க வழிபாடுகளிலே நம்முடைய வாலிபர்களை நம்முடைய இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்கினால்தான் நமக்கு மறுமையிலேயும் வெற்றி கிடைக்கும். மறுமையில ஏதோ மறுமை அப்படின்னு சொன்னா மோத்தா போனா தானாக வந்துடும் போது மறுமை அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மோத்தா போயிட்டா அதுதானுங்க மறுமை. இருக்குன்னு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு டியூட்டியை ஒரு வேலையை தேடி எடுக்கிற மாதிரியா, அல்லது வேற ஏதாவது ஒரு கட்டிடத்தை கட்டுற மாதிரியா கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு துன்பப்பட்டு எத்தனை பட்டுகளை நாம் பட்டு கடைசியில் நினைச்சிடறோம் செயல்படுறோமே, இது மாதிரி இல்ல. மறுமை அப்படிங்கும் போது இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருப்போமா அப்படிங்கறது தெரியாது. மறுமைங்கிறது மிக லேசாக வந்துவிடும். ஆனால் அதற்கு முன்பு நாம் செய்யக்கூடிய காரியத்தை தான் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸூலு கதமா அபதின், மறுமையில யௌமுல் கியாமத்தி மறுமையில அடியார்களாகிய இந்த மனிதர்கள் ஹத்தா யுஸ்அல், கேள்வி கேட்கப்படுகின்ற வரை நான்கு விஷயங்கள், அன் அர்பாயின், நான்கு விஷயங்களை கேள்வி கேட்கப்படுகின்ற வரை அவன் நிலை கொள்ளவே மாட்டான். மறுமை வந்துவிட்டால் நாலு கேள்விகள் கேட்கப்படும், அல்லாஹ் கேட்பான். அதுல ஒன்று, உன்னுடைய வாழ்நாள் எவ்வாறு நீ செலவழித்தாய்? இரண்டாவது, உன்னுடைய வாலிபம். வாழ்நாளுக்கும் வாலிபத்திற்கு என்னங்க வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. அந்த வாழ்நாளுக்குள்ளதுனங்க வாலிபம் இருக்கிறது. அப்ப வாழ்நாளை கேட்டாலே போதுமே, வாலிபத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிட்டு கூறக்கூடிய காரணம் என்ன? அந்த வாலிபத்திற்கு என்று தனி மகத்துவம் இருக்கிறது. ஐந்தில் விளையாதது சொல்லுவாங்க இல்லையா, அறுபதுல விளையுமா? எனவேதான் நாம் சிறு பிராயத்திலிருந்து நம்முடைய மக்களை நாம் வளர்த்தோமையானால் அந்த வாலிப பருவத்திலேயும் நம்முடைய மக்கள் மார்க்க ரீதியாக அவர்கள் வளர்வார்கள், வாழ்வார்கள். அடுத்து அந்த நாள் கேள்வியை பூர்ணமா முடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்து சில சம்பவங்களையும் நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐந்திற்கு முன்பு ஐந்தை தேடிக்கொள்ளுங்கள். எப்படி நாலு கேள்வி கேட்காம அல்லாஹ் விடமாட்டானோ, அதற்குரிய காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்று, அன் ஷபாபிக், உன்னுடைய வாலிபத்தை, நீ வாலிபமாக வாழ்கின்ற அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள். எதற்கு முன்பு? கபுல ஹரமிக்க, வயோதிகம் வருவதற்கு முன்பு. வயோதிகம் வந்த பிறகு நீ எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு ஒரு சம்பவம், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் சஹாபி, அவர்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. நம்மை போன்ற ஒரு வாலிபத்தில் அவங்க காலத்தை கழிக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு செய்தி கிடைக்கிறது. அவர்கள் அப்துல்லா இப்னு அம்ர் ஆஸை கூப்பிட்டு கேட்கின்றார்கள், உங்களை பற்றி நான் இவ்வாறு கேள்விப்பட்டேன், நீங்கள் நோன்பு தொடர்ந்து நோக்கின்றீர்களாம், நோன்பை விடுவதே இல்லையாம். நீங்கள் தொடர்ந்து தொழுகின்றீர்களாம், தூங்குவதும் இல்லையாம். இரவிலே இரவிலே குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பீர்களாம். இவ்வாறு உங்களை பற்றி நான் கேட்கின்றேனே, இது உண்மையா? சுப்ஹானல்லாஹ், பாருங்க ஒரு சஹாபி, வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய சஹாபி, அவருடைய நிலை என்ன? தொழுகின்றார், நோன்பு வைக்கின்றார், இரவெல்லாம் குரான் ஓதி கொண்டிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உபதேசம் செய்கின்றார்கள், நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும், நோன்பு விடவும் வேண்டும், தொழவும் வேண்டும், தூங்கவும் வேண்டும். ஆனா நம்ம மக்கள் அப்படி இல்ல, தூங்குவோம் சில நேரத்துக்கு மட்டும் தொழுவோம். இப்படி நம்முடைய வாலிபங்கள் இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் என்றால் அந்த தொழுகையில் அவர்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அப்போது அந்த சஹாபி சொல்கின்றார்கள், யார சொல்லலாம், நான் எவ்வளவு நாள் நோன்பு வைக்கணும்? அப்போ ஒவ்வொன்றா சொல்கின்றாங்க, மாசத்துல மூணு நாள் வை, வாரத்துல ரெண்டு நாள் வை, இப்படி ஸ்டார்ட் பண்ணி வாரத்துல ரெண்டு நாள் வை, திங்கக்கிழமை வியாழக்கிழமை வை, மாசத்துல மூன்று நாள் வை, இல்ல இதை விட நான் அதிகமா நோன்பு வைப்பேன் எப்படின்னு ஒவ்வொன்றா சொல்றார். சொல்லிட்டு இருக்கும் போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைமா அப்படிங்கிறாங்க. நோன்பு தொடர்ந்து வச்சுட்டு இருக்காரா இல்லையா? அப்ப அவர் விடாப்பிடியா இருக்கிறார், வாலிபத்துல வணக்கத்துல இபாதத்துல இருக்கணும் அப்படிங்கறது இல்ல. அப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வை அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் தொடர்ந்து வைப்பேன் அப்படிங்கும் போது, இல்லை தாவூத் அலைஹிஸ்ஸலாத் என்னுடைய அஹ் சகோதரர் தாவூத் நபியினுடைய நோன்பு இவ்வாறு தான் இருக்கிறது, இதற்கு அதிகமா நீ நோன்பு நோக்க கூடாது என்று கட்டளையிடுகின்றார்கள். அந்த வாலிபர் வயோதிகம் ஆகின்ற போது நினைக்கின்றார், இப்ப நமக்கு முடியலையே, தொடர்ந்து நோன்பு வைக்க முடியலையே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்க முடியலையே என்று எண்ணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த அந்த சலுகையை நான் பெற்றிருக்க வேண்டாமா என்று முதுமையில எண்ணி பார்க்கிறார். எனவே ஷபாபக கபல ஹரமிக், உன்னுடைய வாலிபத்தை முதுமைக்கு முன்பே நீ பெற்றுக்கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அவருக்கல்ல, யாரெல்லாம் இப்படி இபாதத்தில் இல்லாம இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் பார்க்கின்ற இஸ்லாமிய வாலிபர்கள் சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய காலத்திலே வாலிப பருவத்தில் இருந்த அந்த மக்களுடைய சில மக்களுடைய சில சஹாபாக்களுடைய செய்திகளை நாம் பார்த்தால் நமக்கெல்லாம் மறுமையில என்னதான் கிடைக்கின்றே தெரியாது. அஊது பில்லாஹ், அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நாம் எல்லாம் ஆசைப்படுவது வாலிப பருவத்தில் ஆசைப்படுவதா இருந்தா நல்லா படிக்கணும், கம்ப்யூட்டர் படிக்கணும், அல்லது டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், இந்த நிலையில தான் மக்களுடைய ஆசைகள்லாம் இருக்கும். ஆனால் சஹாபா பெருமக்களுடைய ஆசைகள் எவ்வாறு இருந்தது தெரியுமா? ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாலிபர், இளைஞர், திருமணம் ஆகாதவர். அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே விழித்து தொழுவார்கள். அவ்வாறு தொழுவதற்கு ஒது செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இவர்கள் தான் தண்ணி ஊற்றுவார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ் எழும்பி தொழுறாங்க அப்படின்னா அது வந்து 50 வயசு தாண்டினது இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயசு தாண்டின பிறகு தானே ஹிஜ்ரத்துக்கு போயின பிறகு அங்க வந்து மதீனாவில் வச்சு நடக்குது இந்த சம்பவம். ஆனால் இந்த வாலிபர் எழுந்திருக்கிறார் இரவிலே தூக்கத்தில் எந்திரிச்சு. நம்ம பிள்ளைகள் இப்ப படிக்கிறதுக்கு எழுப்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, தொழுகிறதுக்கு எழுப்புறதுக்கு எந்த பெற்றோர்களுக்கு எழுப்புறோம், நாம எந்திரிச்சாதானே. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற போதெல்லாம் இவர்கள் தான் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். இப்படி உறுதுணையாக இருக்கின்ற அந்த வாலிபரை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கின்றார்கள், உனக்கு என்ன வேணும் நீ கேளு, நான் தாரேன். என்ன கேட்கிறாய் கேளு என்று சொல்கின்ற போது அவர்கள் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? என்ன கேட்டிருப்பாங்க? சுவர்க்கத்தை நம்ம கேட்போம் இல்லையா? ஆனால் அந்த சஹாபி சுவர்க்கத்தை கூட கேட்கல, முராஃபத்துக்கா ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, சாதாரண ஒரு ஆசையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ வேண்டும், அவர்களோடு மறுமையில இருக்க வேண்டும் என்பதனை வீடு போ காடு வாங்கிற காலகட்டத்தில் இல்ல, எல்லா ஆசைகளையும் செய்ய வேண்டும் என்று துடிக்கின்றதே அந்த காலகட்டத்தில் வாலிபம் முறுக்கு என்று கூறுவோமே அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆசையாக இருந்தது. இந்த வாலிப பருவத்தில்தான் கல்விக்கு, இஸ்லாமிய மார்க்க கல்விக்கு முக்கிய இடத்தையே வகிக்கின்றது இஸ்லாமிய அடிப்படையில். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதிக்கின்ற போது அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கூறினார்கள், இறைவா இவர்களுக்கு மார்க்க ஞானத்தை அளித்து விடுவாயாக. வாலிபராக இருந்தார்கள். இப்படி அந்த வாலிப கட்டத்தில் சஹாபாக்கள், வாலிபர்களாக இருக்கின்ற அந்த சஹாபாக்களுடைய பெயரை கூறிதான் அந்த மக்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், அக்ரஊஹும் உபை, உபை என்கின்ற சஹாபி குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவராக இருந்தார்கள். வஅஃபரஹும் ஸைதுன், ஸைத் இப்னு சாபித், அவர் ஒரு வாலிபர். மார்க்கத்திலே வராதத் என்கின்றத ஃபராயில், மௌதா போனா பங்கு வைப்பாங்க இல்லையா, அந்த கல்வியிலேயே மிக தேர்ந்தெடுத்த ஒரு அறிஞராக ஸைத் இப்னு சாபித் என்கின்ற வாலிபர் இருக்கின்றார். வஅஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி, ஹலால் ஹராமை பற்றி மிக அறிந்தவராக இருந்தவர்கள் முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவ்வாறு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை பார்க்கின்றோம். இதே போன்று தியாகத்திலே வயது ஆகிவிட்டா பொருள்களை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, ஆனா ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். செல்வத்தை சேர்த்து வாலிபத்தில் நல்ல சேர்த்து வைப்பான், பயங்கரமா சம்பாதிப்பான், ஓவர் டைம் அது இதுன்னு கடுமையா சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருவாங்க. அதுக்கு ஒரு அவங்க குழந்தைய பார்ப்பாங்க, சில குழந்தைகள் தறி திட்டு நடக்கும், வாப்பா அம்மாட பேச்சு கேட்காம நடக்கும், தவறுதான பாதைக்கு போகும், இந்த செல்வத்தெல்லாம் அவங்க கூட நாசமாக தான் ஆக்குவான் அப்படின்னு சொல்லி கூட சில மக்கள் என்ன செய்வாங்க, வயது ஆன உடனே நம்ம தர்மம் கொடுப்போம் என்ன நினைப்பாங்களா இல்லையா. அப்ப முதுமையில கொடுக்கக்கூடிய தர்மத்தை விட வாலிபத்தில் கொடுக்கக்கூடிய தர்மம் மிக சிறந்த தர்மம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதற்கு தோல்வாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சுவர்க்கத்தை கொண்டு சுப சோபனம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, அவர்கள் எண்ணி பார்க்கின்றார்கள், நோன்பு வைக்கின்றார்கள். நோன்பு வைக்கின்ற போது அவர்களுக்கு பல தரப்பட்ட அறுசுவை உணவுகள் வைக்கப்படுகின்றது அவர்களுக்கு முன்னால். அவர்களுடைய நிலையை பற்றி உங்களுக்கு தெரியும், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகின்ற போது அன்சாரி தோழர்களோடு அவர்களை சகோதரர்களாக ஆக்குகின்ற போது எல்லோருக்கும் பங்கு வைக்கப்பட்டது. அன்சாரி தோழர்களுடைய சொத்திலிருந்து பாதி மக்காவிலிருந்து போன முஹாஜிர்களுக்கு கிடைக்கும். ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த சொத்திலிருந்து எந்த பங்கையும் வாங்கல. என்ன செய்தார்கள் தெரியுமா, எனக்கு நீங்க மார்க்கெட்டை காட்டுங்க, பஜாரை காட்டுங்க என்று சொன்னார்கள். ஒண்ணுமே இல்லாமல் இருந்து அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறினார்கள். மரண தருவாயில அவர்களுக்கு இருந்த செல்வம், அதனை பற்றி ஆயிஷா ரலா தாலான்ஹா அவர் கூறுகின்ற போது, செல்வம்தான் மறுமையில சுவர்க்கத்தில் செல்லுகின்ற போது செல்வம் மிக்கவர்கள், உலகத்தில் செல்வர்களாக வாழ்ந்தவர்கள் அந்த செல்வத்தால் எப்படி சுவர்க்கத்துக்கு போவாங்களாம், தவழ்ந்து தான் போவாங்களாம். இந்த சிராத்துல் முஸ்தகிங்கிற பாலத்தை கடக்கின்ற போது மின்னல் வேகத்தில், கண் எமைக்கும் நேரத்தில், மிக வேகமா அடிக்கக்கூடிய காற்றினுடைய வேகத்தில் கடக்கின்ற அந்த காலகட்டத்தில் செல்வந்தர்கள் எப்படி செல்வார்கள், தவழ்ந்து தான் செல்வாங்க அப்படின்னு நான் ஹதீஸ கேட்டிருக்கிறேன் அப்படின்னு ஆயிஷா ரலா தாலான்ஹா சொல்லும் போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் என்ன செய்தார்கள் தெரியுமா, தன்னுடைய செல்வத்தில் அந்த நேரத்தில் எவ்வளவு சொத்து சுகம் இருந்தது, அவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவழிக்கிறேன் என்று செலவழித்தார்கள். அந்த சஹாபி, அவர்களுக்கு உணவுகள் இருக்கின்றது, அந்த உணவை வைத்து நோன்பு தான் திறக்க போறாங்க. அவன் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி அப்படி அழுகிறாங்க. அப்போ ஒரு செல்வன் பணக்காரன் உணவு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அழுகிறான் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அழுகிறான்னு சொன்னா இவ்வளவு நெய் நெருப்புமா இருக்குது, இனிப்பா இருக்குது, சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா சுகரா இருக்குதே, கொலஸ்ட்ரால் இருக்குதே அப்படின்னு வேண்டாம் ஒதுங்கிக்கிறலாம். இப்ப உங்களை நினைச்சு நாக்கு தான் ஊருமே தவிர சாப்பிட முடியாம இருப்பான். ஆனா அந்த நிலையில கூட இல்லை, அவர்கள் அழுகின்றார்கள். அப்ப அந்த மக்கள் கேட்கின்றார்கள், என்ன சகோதரர் ஏன் அழுகிறீங்க, நான் எண்ணி பார்க்கிறேன் முசாப் இப்னு உமைர், ஏனென்றால் மக்காவிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு பணக்கார சிறுவர் முசாப், மிகப்பெரிய ஒரு செல்வர். அவர் ரோட்டிலே மக்காவுடைய ரோட்டில் நடக்கின்ற போது அவரிடத்திலிருந்து வீசக்கூடிய அவர் பூசிய அந்த நறுமணம் வீட்டிலிருந்தே நாம் சொல்லலாம் முசாபிப்னு மோயர் போகிறார் போல இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு செல்வமிக்கவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அனைத்தையும் தியாகம் செய்து மதீனாவிற்கு சென்றார்கள். உஹத் யுத்தத்திலே அவர்கள் மரணத்தை ஷஹீதாகின்றார்கள், தழுவுகின்றார்கள். அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நினைச்சு பாக்குறாங்க, எந்த நிலை இருக்கு தெரியுமா? தலையை மூடுனா காலை மூட முடியல, காலை மூடுனா தலையை மூடல அந்த கஃபனுக்கு. சுப்ஹானல்லாஹ், பாருங்க எந்த அளவுக்கு செல்வம் மிக்கவர். அதை நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த செல்வம் என்னை சொர்க்கத்திற்கு இட்டு செல்லுமா, அல்லது நான் எந்த அடிப்படையில் நான் மரணமாகவோ தெரியவில்லையே என்று நான் நினைத்து அழுகின்றேன் என அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், முசாப் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த வாலிப பருவத்தை அவர்கள் எடுத்து நினைச்சு பார்க்கின்றார்கள். இப்படி சஹாபா பெருமக்களுடைய வாலிப பருவங்கள் மார்க்கத்திற்காக, மார்க்க கல்விற்காக சொல்றதா இருந்தா முசாப் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மார்க்க கல்வி கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் மதீனாவிற்கு சென்றார்கள். வாலிப பருவத்தை மார்க்கத்திற்காகவே செலவழித்த அந்த சஹாபாக்கள் எங்கே, நாம் எங்கே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி கேள்விப்பட்ட உடனே எப்படி கேள்விப்பட்டாங்க? வாலிப பருவத்திலேயே பல குர்ஆனுடைய ஜுஸுகளை, பகுதிகளை மனப்பாடம் செய்து அதனுடைய முழுமையான அர்த்தத்தை விளங்கியவர் என கேள்விப்பட்ட உடனே மதீனாவில் வச்சு கேள்விப்பட்டிருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவரை கூப்பிட்டு, இந்த வாலிப பருவத்தில் இவ்வளவு இல்மு இருக்கிறதே என்ற எண்ணத்தில் நீங்கள் இக்ரா ஹர்ஃப யஹூத், யஹூதினுடைய மொழியை கற்று வாருங்கள். ஏன் அந்த தௌராத் இன்ஜில படிச்சு அதுல என்னென்ன இருக்குங்கிறது சொல்றலாம் இல்லையா? அப்ப இக்ரா ஹர்ஃப யஹூத், யஹூதினுடைய மொழியை நீங்கள் கற்று வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப ஒரு மொழியை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த இதுல போறாங்க 30 நாள்ல ஹிந்தியை கற்றுக்கொள்ளலாம், 30 நாள் அதை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்மளும் உருட்டி புரட்டி பாக்குறோம் இங்கிலீஷை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. ஆனா மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இங்க வருவாங்க, நாங்களும் இங்க சவுதிக்கு வந்த உடனே சொல்லுவாங்க நாங்க அரபி படிக்கணும், அரபி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு வருவாங்க. அப்போ நம்ம நினைக்கிறது மத ஜாலியா சென்றுக்கெல்லாம் வராங்க இல்லையா, குரான் ஏதோ ஓத கற்றுக்கொள்ளதான் இங்க வந்த பிறகு ஏதோ மார்க்க ஒரு பற்று ஏற்பட்டிருக்கிறது போகுது அப்படின்னு குரான் நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாங்க, நம்ம ஒரு 10-20 நாளுக்குள்ள உங்களுக்கு கற்று தந்துடலாம், குரான் ஓத நீங்க கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, இல்ல 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 இங்க பேசுறாம இருக்க இந்த அரபிய நான் கற்றுக்கொள்ளணுங்க, வேலைக்கு போன பெரிய தொந்தரவா இருக்குது. பாருங்க நம்ம நல்ல எண்ணத்தோட குரான் கற்றுக்கொள்றதுக்கு தான் வராங்களா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தா அவங்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கிறது. யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல, ஆனால் அவர்களுடைய நிலை என்ன, இந்த நாட்டிற்கு வருவது வரை குர்ஆன ஒரு ஹர்ஃப கூட ஓத தெரியல, ஓதலங்கிறது அர்த்தம் குர்ஆனே ஓதலன்னு அர்த்தம். அப்போ அவர்களுடைய வாலிப பருவம் எவ்வாறு கலந்து கழிந்திருக்கிறது, அவருடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்திருக்கின்றார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரா ஹர்ஃப யஹூதி என்று சொன்ன உடனே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 15 நாட்களிலேயே, ஒரு சொல்ல 17 நாட்களிலேயே அந்த மொழியினை முழுமையாக எழுதுவதற்கும் படிப்பதற்கும் பேசுவதற்கும் கற்று தேர்ந்தார்கள். வாலிப பருவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனா இப்போ நீங்க வருத்தப்பட வேண்டாம், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை வந்து அந்த மாதிரி வளர்க்கலையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் வளர்க்கல அப்படின்னு சொன்னா நம்முடைய குழந்தைகளை நம்ம என்ன செய்யணுங்க, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அதற்கு ஏற்பாடு கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும், இன்றிலிருந்து இப்போதிலிருந்தே செய்ய வேண்டும். அவர்களுக்கு மட்டுமல்ல நாமும் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ண வேண்டும். தெரியாதவர்கள் நாம் நம்முடைய வாலிப பருவத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும்னு நினைக்க கூடாது. கற்க இல்லையா, குர்ஆன் ஓதலங்கிற ஒரு கவலை வரணும். குர்ஆன் ஓத ஓத அவன் மரணமா என்ற போது எந்த அளவுக்கு ஓதி இருக்கின்றானோ அந்த அளவுக்கு அவனுடைய அந்தஸ்து உயர்கிறது. யாருக்கு? அவனுடைய பெற்றோருடைய அந்தஸ்து உயர்கிறது. சுப்ஹானல்லாஹ். நம்ம குரான் ஓத ஓத அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா பெற்றோர்கள் மரணமாகி விட்டார்களே அவர்களுடைய சொர்க்கத்தினுடைய அந்தஸ்தில உயர்த்தி கொண்டே இருக்கின்றான் என நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கே உயர்கிறது அப்படின்னு சொன்னால் நம்முடைய நிலை இன்னும் உயருமா உயராதா? நாம் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் நாம் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நாம் கற்றுக்கொள்வதோடு நம்முடைய மக்கள் ஓதுகின்ற போதெல்லாம் நம்முடைய அந்தஸ்து இன்னும் மேலும் என்ன செய்கின்றது, சொர்க்கத்திலே உயர்கிறது. ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வீட்டிற்கு கூடிய தன் அளவிற்கு நம்முடைய அந்தஸ்து உயர வேண்டும். அவ்வாறு உயர்வதற்காக வேண்டி நாம் இன்றைய காலகட்டத்திலே செய்யக்கூடிய ஏற்பாடுகள் மார்க்க கல்வியை எங்கிருந்தாலும் கற்பதற்காக வேண்டி நாம் செல்ல வேண்டும், அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இதே போன்று மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மக்களை பார்த்து இழிவாக நினைக்கக்கூடாது, அவர்களை வந்து ஏளனமாக நினைக்கக்கூடாது. அவர்கள் இயலாதவர்கள், அதனாலதான் மார்க்கத்தில் மதரசாக்களை சேர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, கருதக்கூடாது. மாறாக நம்முடைய மக்களையும் நாம் யார் வறுமையினால சேர்ந்திருக்கின்றார்களோ மதரசாக்கள்ல அல்லது வேற எந்த காரணத்தினாலேயோ மதரசால சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோமோ அந்த காரணங்கள் எல்லாம் விட்டு விட்டு நம்முடைய மக்கள் நீங்க என்ன செய்யுங்க, அங்கே சேருங்கள். சேர்த்து நீங்களும் உங்களுடைய மக்களை மார்க்க ரீதியான மதரசாக்களை சேர்த்து தான் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் அவசியம் இல்லை. எப்படியாவது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு கற்றுக் கொடுப்பதற்கும் கற்றுக் கொள்வதற்கும் நாம் முயற்சி பண்ண வேண்டும். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி லி ஹிஜ்ரத்தின் இலைய. மிக கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லையா, ஃபித்னாவான காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் வணக்கத்தில் முழுமையாக ஈடுபடுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். எனவே நாம் காலத்தை குறை கூறி இது ஃபித்னாவா இருக்கிறது, நான் எந்த இயக்கத்தில் இருக்கிறது, எந்த அமைப்பில் இருக்கிறது, அங்க இருந்தா இவன் குறை சொல்றான், இங்க இருந்தா அங்க குறை சொல்றான், அதனால ஏகத்துவமே சரியில்லை, தௌஹீத் கூட்டமே சரியில்லை என்று சொல்லி நாம் ஒதுங்கிவிடக் கூடாது. நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதனை நாம் வெற்றி பெறக்கூடிய வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதற்காக வேண்டி நாம் அதிகமாக பிரார்த்தனைகள் புரிய வேண்டும். அந்த பிரார்த்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நமக்கு கற்றுத்தந்த பிரார்த்தனை நாம் வணக்கத்திலே சாபித்தாக சுபூத்தாக இருக்க வேண்டும், அதிலே உறுதிப்பாடாக இருக்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை புரிகின்றார்கள், இறைவா உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, நீ என்னை உன்னுடைய மார்க்கத்திலே நிலைபெற வைப்பாயாக. அந்த ஒரு பிரார்த்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஏற்படுத்திக் கொண்டோமையானால் இம்மையிலேயும் வெற்றி பெறுகின்றோம், மறுமையிலேயும் வெற்றி பெறுகின்றோம். ஏனென்றால் நமக்கு எப்போது மரணம் வருவது என்பது தெரியாதுங்க. இன்று கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், எங்களோடு ஹஜ்ஜுக்கு வந்தவர் ஜபருல்லா என்கின்ற ஒரு சகோதரர், அவங்களுடைய ஊர் பேர் கூட நாச்சியார் கோயில் என்று கேள்விப்பட்டேன். சின்ன வயசுதான், நம்ம வயசு இது சொல்றதுக்காக இல்லை, ஆனால் இன்று வபாத் ஆகிவிட்டார்கள். இந்நாள் இல்லாஹு இந்நாள் ராஜு. பாருங்க, நமக்கு மரணம் எப்போ வருங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை பிறருக்கும் செய்ய வேண்டும். நம்முடைய அதிலும் குறிப்பாக நம்முடைய மக்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு அந்த வாலிபத்தை மார்க்க ரீதியாக கொண்டு வருவதற்கு முயற்சிப்போமாக. நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நம்முடைய குழந்தைகளையும் நம்மையும் அவனுடைய பாதையிலேயே அவனுடைய வழியிலேயே வாழ்ந்து மரணமாகி மறுமையில நபிகள் சுஹதாக்கள் இவர்களோடு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நம்மை எழுப்புவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.